ஓம் சாந்தி. செப்டம்பர் 11, 2025 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகினதும் உண்மையான நண்பர்கள். நீங்கள் எவரையும் வெறுக்கக்கூடாது. கேள்வி: நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர். நீங்கள் பயிற்சியிலிட வேண்டிய எந்த வழிகாட்டலை தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார்? பதில்: எப்போதும் உங்கள் பேட்சை அணிந்திருங்கள் என்ற வழிகாட்டல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது என்ன என்றோ அல்லது நீங்கள் யாரென்றோ எவராவது உங்களை கேட்டால் அவரிடம் கூறுங்கள், நாங்கள் முழு உலகிலும் உள்ள காம தீயை அணைக்கும் தீயணைப்பு படையினர். இந்நேரத்தில் முழு உலகும் காமத்தீயினால் பற்றி எரிகிறது. நாங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி, இப்பொழுது தூய்மையாகி தெய்வீக குணங்களை கிரகித்தால் உங்கள் படகு அக்கறை செல்லும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இலகு நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள். சிலருக்கு இது சிரமமாக உள்ளது. பலர் குழப்பமடைந்துள்ளார்கள். ஏனெனில் தாங்கள் மிகவும் இறுக்கமாகவும் கண்டிப்பாக முறையிலும் இருக்க வேண்டும் என அவர்கள் நினைக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், இங்கே அவ்வாறு எதுவும் இல்லை. நீங்கள் விரும்பியவாறு அமர்ந்திருக்கலாம். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் சிரமம் என்ற கேள்விக்கு இடமில்லை. உத்தியோகிகள் ஒரு காலின் மீது மறு காலை குறுக்காக வைத்து மிகவும் இறுக்கமான நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே உங்களை சௌகரியமாக அமர்ந்திருக்குமாறு தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். தந்தையையும் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். இது இலகு நினைவாகும். அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் இது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த சிறுவன் தனது தந்தைக்கு பக்கத்தில் இருக்கின்றான். அவன் தனது பெற்றோர்களை மாத்திரமே அறிவான். அதேபோல் நீங்களும் குழந்தைகள் ஆதலால் தந்தையை நினைவு செய்வது இலகுவாகும். நாங்கள் பாபாவின் குழந்தைகள். நாங்கள் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பங்களுடன் வீட்டில் வாழ்ந்து உங்கள் ஜீவனோபாயத்திற்காக தொழிலை மேற்கொண்டாலும் உங்கள் புத்தியிலிருந்து மற்றவர்களின் நினைவை அகற்றிவிடுங்கள். உங்களில் சிலர் ஹனுமனையும் மற்றோர் சாதுக்கள் போன்றோரையும் நினைவு செய்வதுண்டு. அந்த நினைவு மறக்கப்பட வேண்டும். அனைவரும் எவரோ ஒருவரை நினைவு செய்கிறார்கள். பூஜிப்பவர்கள் தங்கள் வழிபாட்டை மேற்கொள்வதற்காக ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. நீங்கள் சந்திக்கின்ற எவரிடமும் கூறுங்கள், ஷிவ் பாபா கூறுகின்றார், ஒரே ஒரு தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். ஷிவ் பாபா அசரீரியானவர். அவர் நிச்சயமாக இவ்வாறு கூறுவதற்கு பௌதிக உலகிற்குள் வர வேண்டும். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நானே தூய்மையாக்குபவர். இந்த வார்த்தை சரியானது. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். இது தூய்மையற்ற தமோபிரதான் உலகமாகும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், எந்த சரீரதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். இங்கு குரு போன்றோர் புகழப்படுவதில்லை என்பதால் இது நல்லதோர் விஷயம். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது யோக அக்னியின் சக்தியாகும். கீதையின் கடவுள் அசரீரியான ஒரே ஒருவரே என கூறும் பொழுது எல்லையற்ற தந்தை உண்மையை கூறுகின்றார். இதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவ்வாறானவர் என்ற கேள்விக்கே இடமில்லை. கடவுள் கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். வேறு எந்த வழிமுறையும் இல்லை. தூய்மையாக வீடு திரும்பினால் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். இல்லாதுவிட்டால் உங்கள் அந்தஸ்து குறைக்கப்படும். நான் உங்களுக்கு தந்தையின் செய்தியை கொடுக்கின்றேன். நான் ஒரு தூதுவன். இதை விளங்கப்படுத்துவதில் எந்த சிரமமும் இல்லை. நீங்கள் இங்கு இருந்தாலும் அல்லது உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் இருந்தாலும் பெண்கள் கல்புத்தி உடையவர்கள், கூன்முதுகு உடையவர்கள் போன்றோரும் உயர்ந்த அந்தஸ்தை பெறலாம். இங்கு இருப்பவர்கள் அதிகளவு நினைவில் நிலைத்திருக்கிறார்கள் என்றில்லை. பாபா கூறுகின்றார், வெளியே வசிப்பவர்களும் பெருமளவு நினைவில் நிலைத்திருந்து பெருமளவு சேவையை செய்ய முடியும். சிலர் இங்கு வந்து தந்தையினால் புத்துணர்ச்சி அடைந்து பின்னர் வீடு திரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் உள்ளார அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த அழுக்கான உலகில் இன்னமும் சில நாட்களே உள்ளன. பின்னர் நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் பூமிக்கு செல்வோம். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆலயமும் சந்தோஷதாமும் சுக்தாம் என அழைக்கப்படுகிறது. ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தைக்கு உரியவர்கள் என்பதால் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் சொர்க்க அதிபதிகளாக ஆக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா, நான் உங்களை 5000 வருடங்களுக்கு முன்னரும் சந்தித்தேன், நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் மாயையை வெற்றி கொள்ள வேண்டும். இந்த துன்ப பூமியில் நீங்கள் இன்னமும் இருக்க விரும்பவில்லை. சந்தோஷதாமத்திற்கு செல்வதற்கே நீங்கள் கற்கின்றீர்கள். அனைவரும் தங்கள் கணக்குகளை தீர்த்து வீடு திரும்ப வேண்டும். நான் புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கே வந்துள்ளேன். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் சென்று முக்தி தாமத்தில் இருப்பார்கள். தந்தை கூறுகின்றார், நானே மகா காலன். நான் ஆத்மாக்கள் அனைவரையும் அவர்களின் சரீரங்கள் இருந்து விடுவித்து அவர்கள் அனைவரையும் திரும்பவும் என்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன். இங்கு வசிக்க விரும்பாததால் விரைவிலேயே மீண்டும் சென்றுவிட வேண்டும் என அனைவரும் கேட்கிறார்கள். இது ஒரு பழைய உலகமும் பழைய சரீரமும் ஆகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நான் அனைவரையும் திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்வேன். நான் எவரையும் விட்டு செல்ல மாட்டேன். நீங்கள் அனைவரும் என்னை அழைத்தீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். மக்கள் தொடர்ந்தும் என்னை நினைவு செய்த போதிலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. திரேதா யுகத்து சத்ரிய குல அரசனான ராமரை குறிப்பிட்டே அவர்கள் தூய்மையாக்குபவரின் பெயரை ஜபிக்கிறார்கள். ஷிவ் பாபா ஓர் அரசராகுவதும் இல்லை, ஓர் ராஜ்யத்தை ஆட்சி செய்வதும் இல்லை. அவரை அரசர் ராமர் என அழைப்பது பிழையாகும். அவர்கள் மாலையின் மணிகளை உருட்டும் பொழுது ராமரின் பெயரை கூறுகிறார்கள். இவ்வாறே அவர்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். சிவனே கடவுள். மனிதர்கள் அவருக்கு பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையும் ஷாம் சுந்தர், வைகுந்தநாதர் அதாவது வைகுந்தத்தின் பிரபு, மக்கன்சோர் அதாவது வெண்ணையை திருடுபவர் போன்ற பல பெயர்களால் அழைக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை வெண்ணையை திருடியவர் என நீங்கள் கூறுவீர்களா? முற்றிலுமே இல்லை. கடவுள் அசரீரியானவர் என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சரீரதாரிகள் எவருமே கடவுளாக இருக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட கடவுள் என அழைக்க முடியாது விட்டால் எவ்வாறு மனிதர்கள் தங்களை கடவுளென அழைக்க முடியும்? தந்தையின் 108 வெற்றி மணி மாலை நினைவு கூறப்படுகிறது. ஷிவ் பாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபித்தார். அவர்கள் அதாவது லக்ஷ்மியும் நாராயணரும் அந்த ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள். அதற்கு முன் அவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்திருக்க வேண்டும். இது கலியுகத்தின் இறுதிக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையிலான சங்கம யுகம் என அழைக்கப்படுகிறது. இது சக்கரங்களின் சங்கமமாகும். எனினும் அம்மக்கள் ஒவ்வொரு யுகத்தினதும் சங்கமத்தை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் அவரை அவதாரம் என அழைத்ததை மறந்துவிட்டு அவர் கூழாங்கற்களிலும் கற்களிலும் ஒவ்வொரு தூசி துணிகையிலும் இருப்பதாக கூறியுள்ளார்கள். இதுவும் நாடகத்தில் உள்ளது. கடந்த காலம் ஆகின்ற எதுவும் நாடகம் என அழைக்கப்படுகிறது. ஒருவருடன் சண்டை ஏற்பட்ட பின்னர் அது கடந்ததாகி விடுகிறது. ஆகவே நீங்கள் அதை பற்றி சிந்திக்க கூடாது. அச்சா, எவராவது எதனை பற்றி கூறினாலும் அதை மறந்து விடுங்கள். அவர் முன்னைய சக்கரத்திலும் அதே விஷயத்தையே கூறினார். நீங்கள் அதை நினைவு செய்தால் தொடர்ந்தும் குழப்பமடைகின்றீர்கள். அதனை பற்றி மீண்டும் பேசவும் கூடாது. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும். சேவைக்கு எவ்வித தடைகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் சேவையில் எந்த பலவீனங்களையும் காட்டக்கூடாது. இது ஷிவ் பாபாவின் சேவை. இதை செய்வதற்கு நீங்கள் என்றுமே மறக்கக்கூடாது. இல்லையாயின் நீங்கள் உங்கள் சொந்த அந்தஸ்தை அழித்து விடுவீர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர் ஆகிவிட்டீர்கள். ஆகவே அவருக்கு நீங்கள் முழுமையான உதவியை கொடுக்க வேண்டும். நீங்கள் தந்தையின் சேவை செய்வதில் அவரை சிறிதளவேனும் ஏமாற்றக்கூடாது. அனைவருக்கும் செய்தி கொடுக்கப்பட வேண்டும். தந்தை தொடர்ந்தும் கூறுகின்றார், மக்கள் அதனை பார்க்கும் பொழுது உட்பிரவேசிப்பதற்கு ஈர்க்கப்பட்டு வந்து புரிந்து கொள்ளும் வகையில் அத்தகைய பெயரை நீங்கள் அருங்காட்சியகத்திற்கு கொடுங்கள். இது புதியதொன்று. மக்கள் புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுது உடனடியாக உட்பிரவேசித்து விடுகிறார்கள். இந்நாட்களில் பாரதத்தின் புராதன யோகத்தை கற்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வருகிறார்கள். புராதனம் என்றால் அனைத்தையும் விட மிக பழமை வாய்ந்தது என அர்த்தம். அது 5000 வருடங்களுக்கு முன்னரும் கடவுளால் மாத்திரமே கற்பிக்கப்பட்ட யோகமாகவே இருக்க முடியும். சத்திய திரேதா யுகங்களில் யோகம் இருப்பதில்லை. உங்களுக்கு கற்பித்தவர் சென்றுவிட்டார். 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் அவர் வரும்பொழுது மாத்திரமே அவர் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். புராதனம் என்றால் 5000 வருடங்களுக்கு முன்னர் கடவுள் அதனை கற்பித்த காலமாகும். அந்த அதே கடவுளே பின்னர் சங்கம யுகத்தில் மீண்டும் ஒருமுறை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் தூய்மையானவர்கள் ஆக முடியும். இந்நேரத்தில் பஞ்ச தத்துவங்களும் தமோ பிரதானம் ஆகியுள்ளன. நீர் கூட அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பழைய உலகில் அனர்த்தனங்கள் தொடர்ந்தும் நிகழ்கின்றன. சத்யுகத்தில் அனர்த்தனங்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. அங்கே இயற்கை உங்கள் சேவகனாகிறது. இங்கு இயற்கை உங்கள் எதிரியாகி துன்பத்தை கொடுக்கிறது. அங்கு லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் துன்பம் என்ற கேள்வியே இருக்கவில்லை. அதுவே சத்யுகமாகிய தங்க யுகமாகும். அது இப்பொழுது மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை உங்களுக்கு புராதன ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவர் 5000 வருடங்களின் பின்னரும் மீண்டும் அதனை கற்பிப்பார். ஒருவருக்கு என்னென்ன பாகம் உள்ளதோ அவர் அதே பாகத்தை மீண்டும் நடிப்பார். எல்லையற்ற தந்தையும் தனது பாகத்தை நடிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் இவரினுள் பிரவேசித்து ஸ்தாபனையை மேற்கொண்ட பின்னர் வீட்டிற்கு திரும்பி விடுகின்றேன். விரக்தி குரலுக்கு பின்னர் வெற்றி குரல்கள் ஒலிக்கும். பழைய உலகம் அழிக்கப்பட்டுவிடும். அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்த பொழுது பழைய உலகம் இருக்கவில்லை. அது 5000 வருடங்களுக்கு முற்பட்ட விஷயம். இது 100000 வருடங்களுக்குரிய விஷயமாக இருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், உங்களுக்கே நீங்கள் நன்மை ஏற்படுத்த வேண்டுமானால் மற்ற அனைத்தையும் மறந்து உங்களை இந்த சேவையில் ஈடுபடுத்துங்கள். நீங்கள் செய்யும் சேவையில் முகம் கோணி ஏமாற்றமடையாதீர்கள். இது இறை சேவை. மாயையின் பல புயல்கள் இருந்தாலும் தந்தையாகிய கடவுளின் சேவையில் எவரையும் ஏமாற்றாதீர்கள். சேவையின் பொருட்டு தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், வருகின்ற எவருக்கும் நீங்களே உண்மையான நண்பர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர் என்பதால் பிரம்மா குமார்கள் குமாரிகளாகிய நீங்கள் முழு உலகினதும் நண்பர்கள் ஆவீர்கள். நண்பர்கள் மத்தியில் எவ்வித விரோதமும் இருக்கக்கூடாது. ஏதாவது நிகழ்ந்தால் ஷிவ் பாபாவை நினைவு செய்யுமாறு கூறுங்கள். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில் உங்களை ஈடுபடுத்துங்கள். இல்லாதுவிட்டால் நீங்களே உங்களுக்கு ஓர் இழப்பை ஏற்படுத்துவீர்கள். புகை வண்டியின் மூலம் நீங்கள் இங்கு வரும் பொழுது நீங்கள் அனைவரும் ஓய்வாக இருக்கின்றீர்கள். சேவை செய்வதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. பேட்ச் மிகவும் நல்லதோர் விஷயமாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அதனை அணிய வேண்டும். நீங்கள் யாரென எவராவது உங்களை கேட்டால் நீங்களே தீயணைக்கும் படையினர் என அவர்களிடம் கூறுங்கள். அந்த தீயணைக்கும் படை தீயை அணைக்கிறது. இப்பொழுது முழு உலகும் காமத்தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், கொடிய எதிரியான காமத்தை வென்றிடுங்கள். தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். தெய்வீக குணங்களை கிரகித்தால் உங்கள் படகு அக்கறை சென்றடையும். இந்த பேட்சுகள் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டன. வெகு சில குழந்தைகளே தங்கள் பேட்சை பயன்படுத்தி சேவை செய்கிறார்கள். பாபா உங்களுக்கு பல முறை முரளிகளில் விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு பிராமணரிடமும் ஒரு பேட்ச் இருக்க வேண்டும். நீங்கள் சந்திக்கின்றவர்களிடம் பேட்சை விளங்கப்படுத்துங்கள். இவர் பாபா, நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். நாங்கள் ஷரீரதாரியை புகழ்வதில்லை. ஒரே ஒரு அஷரீரியான தந்தையே அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். நீங்கள் அவரையே நினைவு செய்ய வேண்டும். யோக சக்தியினால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். நீங்கள் துன்ப பூமியிலிருந்து விடுவிக்கப்பட்டு பின்னர் விஷ்ணு தாமத்திற்கு செல்வீர்கள். இது அத்தகைய நல்ல செய்தி. நீங்கள் அவர்களுக்கு புத்தகங்களையும் கொடுக்கலாம். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் ஏழைகள் என்பதால் அதனை உங்களுக்கு எவ்வித கட்டணமுமின்றி கொடுப்போம். அச்சடிப்பதற்கு ஏராளமாக உள்ளதால் செல்வந்தர்கள் பணம் கொடுக்க வேண்டும். இது நீங்கள் யாசிப்பவரிலிருந்து மாற்றமடைந்து ஓர் உலக அதிபதி ஆகின்ற ஓர் விஷயமாகும். நீங்கள் தொடர்ந்தும் இந்த விளக்கங்களை பெறுகின்றீர்கள். எந்த சமயத்தினரிடமும் இதை கூறுங்கள். உண்மையில் நீங்கள் ஓர் ஆத்மா. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது விநாசம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. இந்த உலகம் மாற உள்ளது. நீங்கள் ஷிவ் பாபாவை நினைவு செய்தால் விஷ்ணுதாமத்திற்கு செல்வீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் உங்களுக்கு மில்லியன்களும் பில்லியன்களும் பெறுமதியானவற்றை கொடுக்கின்றோம். உங்கள் பேட்சை பயன்படுத்தி சேவை செய்ய வேண்டும் என பாபா பலமுறை உங்களுக்கு கூறியுள்ள பொழுதிலும் உங்களில் சிலர் உங்கள் பேட்சை அணிவது கூட இல்லை. ஏனெனில் நீங்கள் அதிகளவு சங்கடப்படுகின்றீர்கள். பிராமண ஆசிரியர்கள் ஒரு குழுவுடன் இங்கு வரும்பொழுதோ அல்லது அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுதோ அவர்கள் நிச்சயமாக இந்த பேட்சை அணிந்திருக்க வேண்டும். நீங்கள் இந்த பேட்சை மக்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமடைவார்கள். அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் ஒரே ஒரு தந்தையின் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளோம். அவரால் மாத்திரமே அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். ஆகவே அவரை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களால் தூய்மையின்றி வீடு திரும்ப முடியாது. இப்பழைய உலகம் இப்பொழுது மாறப்போகிறது. நீங்கள் இங்கு வரும்பொழுது வழி முழுவதும் இவ்வாறாக சேவை செய்ய வேண்டும். உங்கள் பெயர் பெருமளவில் போற்றப்படும். நீங்கள் பேட்ச் அடைவதற்கு மிகவும் சங்கடப்படுவதையும் அதனாலேயே நீங்கள் இச்சேவையையும் செய்யாதிருப்பதையும் பாபா புரிந்து கொள்கின்றார். முதலாவதாக நீங்கள் பேட்ச் வைத்திருக்க வேண்டும். பின்னர் அதனுடன் நீங்கள் திரிமூர்த்தினதும் சக்கரத்தினதும் விருட்சத்தினதும் படங்களையும் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு இடையில் அமர்ந்திருந்து ஒருவருக்கொருவர் விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுது பலர் ஒன்று கூடி உங்களை சுற்றி நிற்பார்கள். இது என்ன என அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களிடம் கூறுங்கள், ஷிவ் பாபா இவரின் மூலமாக பிரம்மாவின் மூலமாக புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் வீடு திரும்ப முடியாது. அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் கேட்கும் வகையில் அத்தகைய இனிய விஷயங்களை அவர்களிடம் கூறுங்கள். எவ்வாறாயினும் இது எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. காலை வகுப்பிற்காக நீங்கள் உங்கள் நிலையத்திற்கு செல்லும் போது எப்பொழுதும் நீங்கள் பேட்ச் அணிய வேண்டும். இராணுவத்தினர் தங்கள் பேட்சை எப்பொழுதும் அணிகிறார்கள். அவர்கள் அதனை அணிவதற்கு எப்பொழுதேனும் சங்கடப்படுகின்றார்களா? நீங்களே ஆன்மீக இராணுவத்தினர். தந்தை உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். எனவே அவற்றை நீங்கள் ஏன் பயிற்சி செய்வதில்லை? உங்கள் பேட்சை நீங்கள் அணியும் போது உங்களால் ஷிவ் பாபாவை நினைவு செய்ய முடியும். நான் ஷிவ் பாபாவின் குழந்தை. நாளுக்கு நாள் நிலையங்கள் தொடர்ந்தும் திறக்கப்படும். ஓரிருவர் வெளித்தோன்றுவார்கள். அவர்கள் கூறுவார்கள், இந்த நகரத்தில் உங்களின் ஒரு கிளை கூட இல்லை. அவர்களிடம் கூறுங்கள், எவராவது ஏற்பாடு செய்து எங்களை வரவழைத்து இருப்பிடமும் கொடுத்தால் எங்களால் இங்கு வந்து சேவை செய்ய முடியும். குழந்தைகளிடம் தைரியம் இருக்கும் பொழுது தந்தை உதவி செய்கின்றார். நிலையங்களை திறந்து சேவை செய்யுமாறு தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் மாத்திரமே கூறுகின்றார். இவை அனைத்தும் ஷிவ் பாபாவின் கடைகள். அவை குழந்தைகளால் நடத்தப்படுகின்றன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. உங்கள் மத்தியில் என்றுமே முகம் கோணி சேவையில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஒரு தடையாக ஆகாதீர்கள். உங்கள் பலவீனங்களை வெளிப்படுத்தாது தந்தையின் முழுமையான உதவியாளர்கள் ஆகுங்கள். இரண்டு. எவருடனாவது சண்டை ஏற்பட்டிருந்தால் அது கடத்ததாகி விடுகிறது. ஆகவே நீங்கள் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. எவராது எதையாவது கூறியிருந்தாலும் அதனை நீங்கள் மறந்துவிட வேண்டும். முன்னைய கல்பத்திலும் அவர் அதே விஷயத்தை கூறினார் என்பதால் அதை மீண்டும் ஒருபொழுதும் குறிப்பிடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அமைதி தூதுவராகி மாஸ்டர் அமைதியையும் சக்தியையும் அருள்பவராகி மற்றவர்களுக்கு அமைதியின் செய்தியை வழங்குவீர்களாக. குழந்தைகளான நீங்கள் அமைதி தூதுவர்கள் ஆவீர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அமைதி தூதுவர்களாக கருதிய வண்ணம் தொடர்ந்தும் முன்னேறுங்கள். நான் அமைதி தூதுவன். நான் அமைதியின் செய்தியை வழங்குகின்றேன். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் சக்தி வாய்ந்த அமைதி சுரூபமாக இருப்பதுடன் தொடர்ந்தும் மற்றவர்களுக்கும் அமைதியை வழங்குவீர்கள். மனிதர்கள் அமைதியின்மையை பரப்பும் பொழுது அவர்களுக்கு அமைதியை வழங்குங்கள். அவர்கள் நெருப்பை மூட்டினாலும் நீங்கள் நீரை ஊற்றுங்கள். இதுவே அமைதி தூதுவர்களான உங்களின் மாஸ்டர் அமைதி மற்றும் சக்தியை அருள்பவர்களான உங்களின் கடமையாகும். ஸ்லோகம். சப்தத்திற்குள் வருவது இலகுவாக இருப்பதை போல் சப்தத்திற்கு அப்பால் செல்வதும் இலகுவாக இருக்க வேண்டும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். சதா உங்கள் யோகத்தில் ஒளி மற்றும் சக்தி வீட்டின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இந்த ஞானமே ஒளி, யோகம் சக்தியாகும். ஞானம் மற்றும் யோகம் என்ற இந்த இரண்டு சக்திகளும் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அழைக்க முடியும். இத்தகையதோர் சக்தி வாய்ந்த ஆத்மாவால் ஒரு வினாடியில் எந்த வகையான சூழ்நிலையையும் வெற்றி கொள்ள முடியும். ஓம் சாந்தி.